نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فقال الله تعالى في القران العظيم الفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே சொல்கின்றான், وكذلك جعلناكم أمة وسطا. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அல் இஃதிதால். இஃதிதால் என்று சொன்னால், ஒரு மூமின் எல்லா காரியங்களையும் நடுநிலையாகவே இருக்க வேண்டும். நடுநிலை என்று சொன்னால், இங்கே வேற ஏதையோ சொல்ல போகிறார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. நடுநிலை என்று சொன்னால், எல்லா விஷயத்திலையும் மார்க்க வரம்புக்குள் இருக்க வேண்டும். மார்க்க வரம்பை மீறிவிடக்கூடாது, அதான் இங்கே சொல்லப்படுகிறது. எல்லா விஷயத்திலையும் தக்குவா, அந்த எல்லையை கடந்து தக்குவா விட்டு வெளியே போய்விடக் கூடாது என்பதுதான் இங்கே பேசக்கூடிய நடுநிலை. குர்ஆனின் பார்வையில, அல்லாஹ்வுடைய கலாமின் பார்வையில, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னத்தின் பார்வையில, தக்குவா எங்க சுத்தி போனாலும் கூட அந்த நடுநிலை என்பது இங்கே இறையச்சத்தை தான் குறிக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நடுநிலையான வாழ்க்கை என்று குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உம்மத்தம் வசதா, உங்களை நம் சமுதாயத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம், நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சூரத்துல் பக்ராவிலே சயகூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த வசனத்திலே அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நடுநிலையை மக்கள் எல்லோருமே விரும்புவார்கள். இந்த நடுநிலையில் என்று சொன்னால், நம்மளை அநியாயக்காரர்களாக அக்கிரமக்காரர்களாக பார்க்கிறார்கள். இந்த நடுநிலை என்பது மனிதனுடைய எல்லா மக்களுக்கும் நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நடுநிலை இருக்கிறது ஒரு இணக்கத்தை, ஒரு சுலகை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நடுநிலை இருக்கிறது நற்குணத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நடுநிலை தான் நீதிக்கு மறுவையாக இருக்கிறது. ஒரு நீதி செலுத்த வேண்டும் சொன்னோம் இல்லையா, நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கணும்னு சொன்னால் அதுதான் அதாலத்தான் நடுநிலையாக இருக்கிறது. இந்த நடுநிலை எங்கெங்கெல்லாம் மீறப்படுகிறது என்று பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில, குறிப்பாக முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில, நடுநிலை இல்லை என்று சொன்னால் அதான் இடத்துல வெற்றி பெற முடியாது. இந்த நடுநிலையை மீறக்கூடிய சம்பவங்கள் துக்கமான நேரத்தில், ஒரு அதாவது துக்கம் என்று சொன்னால் உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆத்மா ரீதியாக ஏதாவது சம்பவிக்கும் பொழுது வரம்பு கடந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீனை வந்து ஏசி விடுகிறோம், பேசி விடுகிறோம் என்று ஈமானை இழக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில முஸ்லீம்கள் போவதை பார்க்கிறோம். துக்கமான நேரத்திலையும் இந்த நடுநிலையை கைவிட்டு விடுவார்கள். அதுபோல சந்தோஷமான நேரத்திலையும், சந்தோஷம் தலைக்கு மேல ஏறிக்கிறவங்களே, நடுநிலை எங்க என்றே தெரியாது. அதுபோல கோபமான நேரத்தில், ஆத்திரமான நேரத்திலையும் கூட இந்த நடுநிலை இஸ்லாத்தை விட்டும், ஈமானை விட்டும், தக்வா விட்டும் பொருளக்கூடிய காட்சி நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீர்கள். அதுபோல தலைமைக்கு வந்து விட்டால், அதுபோல பதவிகள் கிடைத்து விட்டால், பட்டங்கள் கிடைத்து விட்டால், பொருளாதாரம் அளவுக்கு மிஞ்சி அவர்களுக்கு வந்துவிட்டால், இந்த மாதிரி சூழ்நிலையில அதே சமயத்துல குடும்பத்தை சில மனிதர்கள் நேசிப்பார்கள், ஈமானை விட
தக்குவாவை விட, இரகசியத்தை விட, தொழுகையை விட, நிவாரணத்தை விட, அல்லாஹை விட, ரசூலை விட நேசிப்பார்கள். இதுவும் நடுநிலையை தாண்டி அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். மனைவியை வந்து அளவுக்கு அதிகமாக நேசித்து அல்லாஹ்வுடைய அந்த திக்ரிலிருந்து புறக்கணிப்பது, குழந்தைகள் தான் வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்து அப்படியே என்ன செய்வாங்க, நடுநிலையை விட்டு தாண்டிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்த நபியுடைய மனைவிமார்கள் ஒருவர். அதுதான் குழந்தை தான் வாழ்க்கை, மனைவிதான் வாழ்க்கை, வீடு தான் வாழ்க்கை, குடும்பம் தான் வாழ்க்கை என்று சொன்னால் அவர்கள் அதிலே அழிந்து விடுவார்கள். அதுபோலவே எல்லா விஷயத்திலையும் சொல்லுது, இபாதத்துல கூடும் வரமும் இறப்படான்னு சொல்லுது. நோன்பு சுண்ணத்தான் நோன்பு பிடிக்காத சொன்ன மார்க்கம், அதுதான் நடுநிலை. பின்னால் ஹதீஸ் எல்லாத்துக்கும் சொல்வேன் சகோதரர்களே. அதுபோல இரவு தொழுகையை விடிய விடிய நின்று மனைவியை ஒதுக்கிவிட்டு இல்லறத்தை ஒதுக்கிவிட்டு தொழக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இது. எனவே அருமையான சகோதரர்களே, நடுநிலை என்பது இபாதத்தில் கூட இருக்க வேண்டும். நான் சொன்னேன், சந்தோஷமான நேரத்தில் ஒரு நல்ல மூமின், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மூமின், ஒரு இறைச்சமான மூமின், ஏதோ நான்காவது முஸ்லீமான நிலையிலான நினைக்கூடாது, எல்லா இபாதத்துகளையும் தெரிஞ்சு வைத்திருக்கிறார், இபாதத்தோடு இருக்கிறார், தக்வாவோடு இருக்கிறார், இது போன்ற உபதேசங்களை கேட்டு அறிகிறார். அவர் என்ன செய்வார் என்னன்னா, தன் மகளுக்கோ தன்னுடைய மகனுக்கோ பிள்ளைகளுக்கு நிக்கா வந்துட்டு சொன்னா, அல்லாஹு அக்பர், இவ்வளவு நாள கேட்ட ஹதீஸ், இவ்வளவு நாள கேட்ட இறைச்சம் எல்லாம் ஒரு கை பார்த்துருவோம். அது கல்யாணத்தை முடித்துப்பார், வீட்டை கட்டிப்பார் என்று தமிழ் மக்கள் சொல்வதை போல அது முஸ்லீம்களும் சேர்ந்துதான் நினைச்சோம். அதுல கடந்த நம்ம அகப்படுறோம். திறமையை ரெண்டு இடத்துல காட்டுவோம். குவைத்துல சம்பாதிச்சு, குவைத்துல இருக்கான குவைத்த உதாரணம் சொல்றேன், குவைத்துல சம்பாதிச்செல்லாம் எங்க காட்டணும், என் மகனுடைய கல்யாணத்துல காட்டணும், அல்லது என் மகனுடைய கல்யாணத்துல காட்டணும், நான் யாரு போச்சு ஏற்றிதான் போச்சு. அதுபோல வீடை கட்டணும், இதை பார்த்து எல்லாம் அதிசயம் பெறணும், யாரு நான்காம் முஸ்லீமாக வாரத்துக்கு ஒரு தான் முஸ்லீம் தொழுகிறானே, அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை பெண்ணால தொழுகிறானே, அல்லது ரமலானுக்கு வந்து எட்டி பாக்குறானே, அந்த முஸ்லீமே சொல்லல, நம்மளை மாதிரி உள்ளவன், நம்மளும் நானும் சேருவேன். இந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து வீட்டுல போட்டு பணத்தை அள்ளி போட்டு கட்டணும். இப்ப இங்க ஏற்றிதான் நடுநிலையை தாண்டி போகிறோம். இந்த மாதிரி சொல்ல போனா கவலை துக்கமா போயிட்டு வைக்கிறேன், உமா மேல அளவுக்கு அதிகமா பாச வச்சிருப்பாரு. அல்லா சொல்றான், அல்லாஹ் ரசூலு அதுக்கடுத்த பாசம் யார்கிட்ட இருக்கணும்னு சொல்லணும்னா உம்மாட்ட இருக்கணும். அல்லா பிரபுல்லா அலமி பெற்றோர்னு சொல்றான், அதுல முதலிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. இந்த அம்மாவோ இந்த மனைவியோ இழந்துட்டேன்னு சொல்லணும்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு போனேன்னு சொல்லணும்னா, இதுக்காண்டி போகல, பணத்துக்காண்டி போயிருக்கான், கஷ்டத்துக்காக வேண்டி போயிருக்கான், பெண்ணு கிடைக்கலாம் போயிருக்கான், மண்ணு கிடைக்கலாம் போயிருக்கான், எல்லாம் கிடைக்கலாம் சொல்லி போயிருக்கான். ஆனா இந்த மாதிரி தற்கொலைக்கு போவது இருக்கிறது, இதுவும் மனம் மீந்திய இதா இருக்குது. குடும்பம் தான் நமக்கு வாழ்க்கை, குடும்பத்தை இழந்து விட்டால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல, சம்பாத்தியம்தான் வாழ்க்கை என்று இவாதத்தை வதறி தருவதும் கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நான் அடிக்கடி என்னோட ஜுமாவில சொல்வது மாதிரி நீங்க இதை மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. நாம எல்லாரும் இங்க கூடியது இருக்கிறோம்னா, குவைத்தில் இருக்கன்னு சொன்னா ஏதோ இங்க வந்து மகான்கள் கூடியிருக்காங்க, ஏதோ இங்க சகாபாக்கள் நினைஞ்சிருக்காங்க, ஏதோ புனித பூமியா இருக்கிறது, இங்க வந்தாதான் மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்ற நோக்கத்துக்காண்டி வந்தமான உண்மையிலே அல்ல. எதுக்காண்டி வந்திருக்கோம், தீனாருக்கும் திர்ஹமுக்கும் ஆசையினால வந்திருக்கோம். இது ஒரு ஹலாலான ஆசை. ஆனால் எந்த மனைவிக்காக வேண்டி, நல்ல கவனிங்க, இந்த ஜும்மாவை நீங்க நல்ல கவனிச்சா, எப்பவுமே ஜும்மாவுடைய பயன் பார்த்துட்டு ரசனையா பேசினாரு, ருசனையா பேசினாரு, அடுக்குமொழியா பேசினாரு, அப்படி பேசினாரு, நல்ல பேசினாரு, நீட்டி பேசினது இல்ல, நம்முடைய வாழ்க்கையோட வரிசை பார்க்கணும். அதான் பயானு நிறைய பேர் என்ன நினைக்கு வந்து ரொம்ப அழுத்தியா ஜோக்கா இருந்தது, ஜோக்கு நம்முடைய வாழ்க்கையில வரணும், ஜொலிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆனால் இந்த நூலாலயத்தில் இல்ல, எல்லா இடத்துல இல்ல. ஆனால் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடமாக படிப்பினையாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில வரிசை பார்ப்பதற்கு தான். எனவே அதான் நல்லா சொல்லுவான், எவன் உயிரோடு இருக்கான் அவன் தான் அவனுக்கு தான் உபதேசம் பண்ண. அப்படி சொன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எவனுக்கு உள்ள உயிரோடு இருக்கிற என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த பாருங்க, மனைவி மக்களுக்கான வந்தோம்ல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால மனைவி மக்களை ஜும்மா முடிஞ்சாலும் உதவித்தரன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மனைவி மக்களுக்கான இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்துருக்கீங்க, குளிர் வெயில் எதையுமே பாக்குறது இல்ல, அதாவது உணவு கூட சரியான நேரத்தில் சரியா கிடைக்கிறது இல்ல. அவர் 2000 தினார் வாங்கினான்னு சொல்லான், அந்த நேரத்துல ஒரு புதுசு தான் திப்பாரு, இது மறுக்க முடியாது, நம்ம உட்காந்து பார்த்துட்டு வரோம். ஆனா யாருக்காக வேண்டி செஞ்சீங்க, எவருக்காக வேண்டி செஞ்சீங்க, இந்த குடும்பம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபலா அன்சாப பைனஹும், நாளே மறுமையிலே இவர்கள் உங்களிடம் குடும்பம் இருக்கிற இதெல்லாம் ரப்பல் ஆலமீன் அந்த இணைப்பே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு மத்தியிலே குடும்ப உறவு அருந்து போய்விடும். மனைவியா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், சகோதரா இருக்கலாம், யாரெல்லாம் உயிருக்கு உயிராக நேசித்தீர்களோ அவர்களா இருக்கலாம். அன்சாப பைனகும் உங்களுக்கு மத்தியிலே குடும்ப உறவு அருந்து போய்விடும். யாரும் யாரையும் பத்தி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனை மக்களுக்காக நீங்க வந்த நாம், அது போல சம்பாத்தியத்துக்கான வந்த நாம், இந்த மனைவி மக்களும் நம்ம நாளைக்கு நினைச்சுவாங்க. குடும்பங்கள் அருந்து போய்விடும். அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்கா விசாரிக்க கூட மாட்டாங்களாம். இவர்களுக்காக நீ ஒன்னாம் தேதி பிறந்தவொடனே தேதிக்கு முன்னாலே பணத்தை அனுப்பிக்கிறோமோ மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அவர்களுக்காக. அப்போ உங்களுக்கு ஓவர் டைம் வரும்போது, சம்பாத்தியம் வரும்போது, கம்பெனி வரும்போது அல்லாஹை மறந்தால் நிச்சயமாக அறிவுக்குள்ள ஆய்வீர்கள் தான் நடுநிலையாக குரான் பேசுகிறது என்று சொன்னாங்க. குடும்பத்தை வச்சு நீ கிடைச்சிடும். பெருமையா பேசுறீங்க. வம்சம் எல்லாம் வம்சம் எங்க தெரு உயர்ந்த தெரு எல்லா ஊர்லயும் இருக்கும். அதான் ஒதுக்குப்புறமானவங்க வெயில இருந்து குடியேறினவங்க வந்தேரிகள் எல்லா ஊர்லயும் வச்சிருப்பாங்க. இது வந்து பிராமண ஜாதித்தது இருக்கு நினைக்காதீங்க. நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம்னா அந்த ரத்தம் இன்னும் அந்த அணுக்கள் நம்ம இடத்துல இருக்குது. அதனால வந்து இது யாரும் மறுக்க முடியாது. நம்ம அறியாம வர்றது இவன் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல இருக்கும். இவன் வந்தவாசின் ஒரு ஊர் இருக்கு. ஊருக்கு வந்த புதுசா வந்தவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் மோசமான செயல் இஸ்லாம் வெளி காட்டுகிறது. இந்த பெருமை அடிச்சாங்கல்ல குளத்தை வைத்து துன்யாவில் அடிச்சாங்கல்ல மறுமையில இல்லாம ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடுநிலையை பத்தி பேசும்பொழுது திருக்குறள் சில சாரிக்கு மேல மேல அக்கௌண்ட் போய் ஏறி கடைசி மேல போயிட்டு கபரு கீழே போயிடுவாரு. எந்த நபரும் கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். லாத்துலிக்கும் அம்மா தனிமையில சிந்திச்சா தெரியும், பயால சிந்திச்சா தெரியாது. யாயுவல்லதின் ஆமல் லாத்துலிக்கும் அம்மாவுக்கும் உங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பிட வேண்டாம். உலா அவளாதுக்கும் மனை மக்கள் அவளாதுன்னா மக்கள் உங்களுடைய மக்கள் பிள்ளைக்காக வேண்டி வாழ்றேன், பையனுக்காக வேண்டி வாழ்றேன், பையனுடைய படிப்புக்காக நீ வாழ்றேன். இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அந்திக்கிறீங்களா அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருந்து. இதற்கு அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தொழுகையிலிருந்து உங்களுடைய சுகுல் வேலை வந்து திசை திருப்பிட வேண்டாம். என் வேலைதான் முக்கியம். வேலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தொழிலுக்கும் இபாதத்துக்கும் தக்குவாவுக்கும் மரண பயத்திற்கும் மன்னத பயத்திற்கும் மறுமை மன்றத்துக்கும் கொடுத்தால் அது நடுநிலை என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாம ஏதோ நடுநிலை வேற மாதிரி பேசக்கூடாது நினைக்கிறோம். குர்ஆனுடைய பார்வையை பார்த்தா இதுதான் கிடைக்கிறது. அதாவது இபாதத்துல கூட நடுநிலையா இருக்க சொல்லக்கூடிய மார்க்கம். அருமையான சவர உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த தலைப்பை ஒட்டி இதுதான் எழுதுகிறார்கள். அதனால சொல்லி காட்டுகிறேன். நீங்கள் தெரிஞ்சிருப்பீர்கள். தெரிந்திருந்தாலும் கூட இந்த சம்பவத்துக்காக தலைப்புடைய அருமையை கருதி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிஜ்ரத்துக்கு வந்த பிறகு, மக்கா வந்து ஹிஜ்ரத்துக்கு மதீனாக்கு வந்த பிறகு ஓராளைய சகோதரர்களா ஆக்குனாங்க. ஓராளையா சகோதரனா ஆக்குனாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தியாகம் செய்த பெருமக்கள் நீ கொள்கை ரீதியா நட்பு கூட இல்லை. ஆனால் யாரை யாரையாவது நேசிக்கணும்னு சொன்னா என்ன பொருளாதாரம் இருக்கணும், இல்ல அவரிடத்துல ஒரு உதவி கிடைக்கணும், அந்த அந்த இதுக்காக தான் நேசிக்கிறோம். ஈமானுக்காக வேண்டியோ தக்வாவுக்காக வேண்டியோ தௌஹீதுக்காக வேண்டிய நேசம் போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரத் செய்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நண்பர் அதாவது சகோதரர்களா ஆக்கிறாங்க. ஆக்கி சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா சிலவங்க குடும்பம் இல்லாம வந்தாங்க, கோத்திரம் இல்லாம வந்தாங்க, ஒண்ணு இல்லாம வந்தாங்க. ஆனால் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே தங்குகிறார்கள். தங்கக்கூடிய நேரத்தில் சல்மான் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள் அபூ தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தா அவர்களை பார்க்கிறார்கள். முத்தபர்தீல தன் ரொம்பவும் அதாவது ஆடைகள் வந்து ஓரளவுக்கு எப்படி இருக்கணும், நீட்டாக இல்லை. அதாவது கிச்சன்ல அன்புங்கரையில் வீட்டுக்குள்ள எப்படி பெண்கள் இருக்க முடியும் இருப்பாங்க, அது கூட எல்லா நேரத்திலும் இருக்காங்க, தங்களை அலங்கரிச்சு கொள்ளவே இல்லை. அப்போ கேட்டாங்க, உம்மு தர்தா அவர்களே ஏன் வந்து உங்களுடைய கணவர் ஊரில் இருக்கிறார், உங்களை அலங்கரித்துக் கொள்ளலாமே, என்று கேட்கும் பொழுது, கோபால மாஷானிக்கு ஏன் இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸா அணிஞ்சி இதா இருக்க வேண்டியதா என்று கேட்கும் பொழுது, காலத்தை அபூக்க அபூதருதா, உங்கள் சகோதரர் ரசூலா சகோதரர் ஆக்கிருக்காங்கல்ல, அந்த அபூதருதார் உலகத்தில் அவருக்கு எந்த தேவையில்லாமல் அடைகிறார், இன்பமே தேவையில்லை மாதிரி அவர் அடைகிறார், இல்லற வாழ்க்கையும் தேவையில்லை அந்த அளவுக்கு அவர் போய்விட்டார். நீ பாக்குறோம்ல சிலவங்க சூவியா ஆகிவிட்டோம் சொல்லிட்டு காடையே செடியே கண்ணே ரஹமான ஒரு கோஷ்டி போயிடுச்சு, நிக்காகவும் வாழணும், குடும்பமும் வாழணும், கோத்திரம் வாழணும், மனைவி வந்தால் நமக்கு தொல்லை, மக்கள் வந்தால் தொல்லை, குடும்பத்தோடு இருந்தால் தொல்லை, அதெல்லாம் நினைக்க முடியாதுங்கிற ஒரு கோஷ்டி வாழ்ந்தது. இப்ப அழிஞ்சு போயிட்டாங்க, அங்கங்க ஸ்ரீலங்கால அங்கங்க மூளை முடுக்கல எங்கேயாவது இடத்துல இருக்காங்க, அந்த கூட்டம் அணிஞ்சிருச்சு சூஃபியாக்கன்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட கூட்டம் இருந்தது, ஆனால் இவர்களுக்கு சரியான பாடமா இருக்குது. அப்பொழுது அபூதர்தா வந்தாங்க, ரசூலுல்லாஹ் தோழமையாக்கிருக்காங்க, சகோதர ஆக்கிருக்காங்க, அபூதர்தா அபூதர்தா வந்தாங்க, அபூதர்தா வீட்டுல தானே தங்கியிருக்காங்க, சல்மான் அவருக்கு உணவு செஞ்சு கொடுத்தாங்க, அபூதர்தா கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அபூதர்தா சொல்றாங்க சல்மான் இடத்துல. அப்பொழுது அபூதர்தா சொல்கிறார், நீங்க சாப்பிடுங்க, நான் நோம்பாளி அப்படின்னு சொல்லுங்க. சல்மான் எல்லாரும் சொன்னார்கள், நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடு வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். என்ன காரணத்துக்காண்டி அபூதர்தா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு, சுன்னத்தான நபிலான நோன்பு வைத்திருக்கிறார். உடனே சொன்னாங்க சல்மான் இல்லாம சொல்றாங்க, நீங்க வந்து நோம்பை விடுங்க, நோம்பை விட்டாதான் நான் சாப்பிடுவேன் என்ற அளவுக்கு சல்மான் இல்லாம சொல்லக்கூடிய நேரத்தில் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு நோம்பை விட்டுட்டார். சுண்ணத்தான நோம்பு தானே, நோம்பை விட்டுட்டார். ஆனா நோம்பை விட்டாலும் கூட அவருக்கு கஷ்டமா இருக்கிறது, என்னடா அவர் நோம்பை விட்டுட்டமே, சுண்ணத்தான நோம்பை விட்டமே, இவருடைய வற்படுத்தினான விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜன சாப்பிட்டார். அடுத்தபடியாக வந்து இரவுல வந்து பார்க்கிறார் சல்மான் அபூதர்தாவை பார்க்கிறார், திரும்பவும் தூங்குங்க. இப்படி என்ன செய்தார் அபூதர்தாவை பார்த்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், கடைசியாக இரவின் கடைசி நேரத்தில், அதாவது சுபுவுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்க வைங்க, இன்னைக்கு தஹஜ்ஜுத் போய் பாருங்க அப்படிதான் சொல்றாங்க, அந்த நேரத்தில் இரவின் கடைசி நேரத்தில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி, இப்பும் தொழுவுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுவோம் சொல்லிட்டு சொன்னாங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்ன ரப்பிக்க அலைக்க ஹக்கா, ரசூலுல்லாஹ் சொல்லல, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன ரப்பிக்க அலைக்க ஹக்கா, உங்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது, ஒளி நஃப்சிக்க அலைக்க ஹக்கா, உங்க ஆத்மாவுக்கு சில கடமைகள் இருக்கிறது, ஒளி அகலிக்க அலைக்க ஹக்கா, குடும்பத்திற்கு மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, ஃபாத்திக்குள்ளதிய ஹக்கின் ஹக்கா, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நோம்பை விட வச்சுட்டாங்க, சுண்ணத்தான நோம்பை விட வச்சுட்டாங்க, விட வச்சு எங்கூட சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், நோம்பை விடணும்னு சொன்னாங்க. இரவு முழுக்க வணங்கும் போதக்கூடிய நேரத்துல வந்து இப்போ வணங்காதீங்க, இப்போ வணங்காதீங்க, இப்போ தூங்குங்க, மனைவியோட தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இரவின் கடைசி பகுதியில் இயேசுவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே எழுந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுவோன்னு சொன்னாங்க. இது அபூதர்தாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிட்டு, யாருமே எல்லோரும் இபாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தான் உணர முடியும், இபாதத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்னடா இது இப்படி வந்து சகோதரர் ஆக்கியிருக்காங்க, நோன்பு வைக்க விட மாட்டிருக்காரு, தொழுவ விட மாட்டிருக்காரு, சுனத்தான தொழுகையே சொன்னால் தெரிய வேண்டிய பாடம் என்ன சொன்னால், இன்னைக்கு நம்மகிட்ட அப்படி அந்த மாதிரி வணக்கசாரி இல்ல, அதுபோல தக்வாதாரிகள் இல்ல, சுனத்தான நோம்பலை அதிகமா வைக்கக்கூடியவர்கள் இல்ல, தகஜத்து தொழக்கூடியவர்களும் இல்ல, இன்னும் சுபுவை இழுத்து கிடக்கு. ஆனா இருந்தாலும் கூட இந்த அதீஸ் தரக்கூடிய பாடம் என்ன சொன்னா, நடுநிலையை தாண்டி விடக்கூடாது, அது நீங்க நோம்பா இருக்கலாம், சுனத்தான நோம்பா இருக்கலாம், அது போல தொழுகையா இருக்கலாம் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம என்ன செய்யணும் அறியணும். அப்படிப்பட்ட மார்க்கமா இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் தான். தூக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அது போலவே யார் யாரெல்லாம் நம்மை சந்திப்பார்களோ அவர்களுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தெரியுது. எல்லா விஷயங்களையும் நடுநிலை ஆக வேண்டும் என்று இந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். புகார்ல கூட இந்த செய்தி நீங்க நினைச்சா அந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல ஒரு பாடம் இருக்கு. யாருக்குன்னு சொன்னா தெளிவாகத்தான் நம்ம பேச முடியும். தப்லீக் ஜமாத் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மகத்தான ஒரு பாடம் இருக்கு. அருமையான சஹாபாக்களுடைய சரித்திரத்தை சொல்றாங்க, அது கொள்கை சரியா நல்லதா நாங்கள் பயணிக்க போல. அருமையான சஹாபாக்களுடைய சரித்திரத்தை பின்பற்றுவோம் பேணுவோம் சொல்றாங்க, அது போலவே ரசூலுடைய வாழ்க்கையை மதிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் இவர்களை சிலர்களை பார்க்கிறோம், பலர்களை பார்க்கிறோம், மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, அதை கூட யோசிக்காம அப்படி நான் சொன்னேன் காடை செடிய கண்ணு ரஹமானு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது. உதாரணமா எந்த அளவுக்கு கேள்விப்படுறேன்னு சொன்னா, குவைத்துல சில கம்பெனியில கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிகள்ல வந்து ஒரு மாசம் தான் லீவ் கொடுப்பாங்க, அதை கூட இவங்க தியானம் செய்யறாங்களா, எதுக்காக வேண்டி ஜமாத்துக்காக வேண்டி நாங்க அப்படியே போயிடுறோம். இது பெரிய தவறான கருத்து சகோதரர்களே. தொழுகையை நிறுத்திய மார்க்கம், நோன்பை நிறுத்திய மார்க்கம், இப்படிப்பட்ட செயலை நல்லா கேட்கறது சொல்லலாம். இந்த இஷ்டப்படியில போறோம்னு சொன்னா மனைவி கிளவியா இருந்தா சொல்லலாம், அந்த ஆசை இல்லைன்னு வைங்களேன். துணியாவுடைய ஆசையில சில சேவைகள் பேச வேண்டியிருக்கும், சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கும், அவர்களுக்கு நான் உபாரம் செய்ய வேண்டியிருக்கும், மக்களுக்கு உபாரம் செய்ய வேண்டியிருக்கும், இவர் ஜியாரத்தாக இருக்கும், ஜியாரத்தை சந்திப்போம். இதை கூட நீங்கள் தவற விட்டால் அதாலத், அதாவது இழத்திதான் நேர்மையை, அதாவது நடுநிலையை, அதாவது மீறுகிறீர்கள் என்பதுதான் குரான் தரக்கூடிய மகத்தான பாடமா இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. இது அபூதர்தாவுடைய சம்பவமா நான் சொன்னேன்ல, எல்லாரும் நம்ம அபூதர்தா மாதிரி இல்லை. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அபூதர்தாவுக்கு நேர் உள்டாவா இருக்கும். நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. அபூதர்தா இமாதத்திலே இருந்தாரு, தக்வாலே இருந்தாரு. இன்னைக்கு எல்லாரும் இந்த அபூதர்தாவுடைய சம்பவம் நமக்கு வந்து சிலர்களுக்கு வேணா பயனளிக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள் இருக்காங்க அல்லாஹ் எல்லாரும் சேருவோம், சில மனிதர்கள் இருக்காங்க விளிம்பில இருந்து ஓரத்துல இருந்து வணங்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சூரத் ஹஜ்ஜில் அவருக்கு நன்மை வந்து விட்டால் இத்மான் பிஹி, அதை கூட சந்தோஷம் பெறாரு, நிம்மதி பெறாரு. நன்மை சொல்லனா உடல் ஆரோக்கியமா இருக்குது, உடல் சலாமத்தா நிம்மதியா இருக்குது, பொருளாதார மகிழ்ச்சியா இருக்காரு. இவர் நினைக்கமாலும் அல்ல அள்ளி கொடுக்கிறான். அப்போ என்ன நினைக்கிறான்னு அல்லா நம்மளோட இருக்கான். விளிம்புல நின்று வணங்கினாரு, நடுவுல கூட வந்து வணங்கல, விளிம்புல நின்று அப்படி வணங்கி போறான். அப்படி விளிம்புல நின்றுன்னா சும்மா கடமைக்கான அப்படி இப்படி ஞானம் கிடைச்சானு தோதிட்டு போறாரு. அப்போ அவருக்கு ரிசுக்கெல்லாம் விசீலமாகக்கூடிய நேரத்துல, இவர் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல, அல்லா நம்மளோட இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாரு, மன நிம்மதி அடைகிறாரு. ஆனால் எப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் சோதனை ஏற்படுத்தி விடுகிறான், அசாபத்து ஃபித்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், எப்படி சோதனை வந்து விடுகிறதோ இன் கலப அலா வஜிஹி, முகங்குப்புறம் மாறினார். அப்புறம் என்ன செய்யறது, விளிம்புல நின்றார், இதுவும் தொலைஞ்சு போச்சு போ சொல்றீங்கல்ல, தொழுதுவோம் தொழுவோம் தொழுவோம் அல்லாஹ் எங்களை ஏறிட்டே பாக்குறது இல்லை, எவ்வளவு நாளா கேட்டாச்சு, இது நம்மளை விட பெண்கள் இடத்துல அதிகமா வரும், அல்லாஹ் நெருங்குறோம், குர்ஆன் சொன்னான்னு சொல்றீங்க, தௌஹீதுன்னு சொல்றீங்க, எல்லாத்துலயும் இருக்கும், ஆனா அவனை பாருங்க சாராயம் அடிக்கலாம், அவனை பாருங்க பள்ளிவாசலுக்கு வரல, அவனை பாருங்க வட்டிக்கு வாங்கலாம், அவனை பாருங்க விபச்சாரம் செய்யறான், அவனை பாருங்க மார்க்க துரோகமா இருக்கான், அவனை பாருங்க அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, மன்னரையுடைய பயம் இல்ல, மன்னன் இப்ப எல்லோரும் சொல்லுவீங்க, அவன் தான் நல்லா இருக்கான், நாம தொழுதியா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளிம்பு நின்றரும் ஓடிவீங்க. அல்லாஹ் சொல்றான், ஹஸ்ரத் துன்யா வல்லாஹிரா, இதுதான் உலகத்திலே நஷ்டம், மறுமையில நஷ்டம், தாஜிக்கவள் ஹுஸ்ரான், இது தெளிவான நஷ்டம் சொல்றான். அவன் இந்த எல்லா நேரத்திலையும் நமக்கு இன்பங்களா இருந்தாலும் சரியே, துன்பங்களா இருந்தாலும் சரியே, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டுறாங்க. நீங்க நமக்கு எல்லோருக்கும் என்ன இருக்குன்னு எங்க தொழில் சொன்ன மாதிரி நான் தலைஜ தொழுவுறேன், நோன்பு வைக்கிறேன், குரான் ஓதுறேன், எல்லா நேரத்தையும் ஜமாத் தொழுறேன், என்னுடைய வண்டி ஓடலையே, எனக்கு எனக்கு வந்து நல்ல செல்வம் கிடைக்கலையே, இப்படின்னு நினைக்கிறீங்க. ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு விழிச்சுதான், தேடுறது உங்கள் மீது கடமை. ஆனால் இப்படி தொழுதா தர வேண்டும் என்று அவசியம் அல்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க, உயிரை தந்திருக்காங்க, அதற்கு நீங்கள் தொழுதாலும் கூட ஈடுணையாக உயிர்விக்கப்பட்டிருக்காங்க, இதை விட என்ன வேண்டும் என்பதைத்தான் இந்த நல்ல தருணத்துல சிந்திக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நடுநிலையில எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய தொடர்போடோ, தக்வாவுடைய தொடர்போடோ, இறைச்ச தொடர்போடு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் இங்க வந்தவர்கள் மரணிச்சிட்டாங்க. நேற்றைக்கு போன அந்த கழிஞ்ச 2 கிழமைக்கு முன்னால் தமிழகத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் 2 பேர் ஹார்ட் அட்டாக்ல மரணிச்சிருக்காங்க. 2 பேர். அப்ப நீங்க ரப்ப நினைக்கணும், ரப்ப நம்மளை உயிரோட வாழ வைத்திருக்கிறானே, இதற்கு நாம என்ன நன்றி கிடைச்சிருந்தோம்? அதுல பணம் கிடைக்கலையே, பைசா கிடைக்கலையே, தீனார் கிடைக்கலையே, திராம் கிடைக்கலையே, கஷ்டமா இருக்கு இப்படி நினைப்பதை விட, இப்படி நினைச்சால் நீங்கள் இழத்தி தான் நடுநிலை இருக்கிற என்பதற்கு சரியான பொருளாக இருக்க முடியும். ஏன்னு சொன்னா அந்த வசனம் இறங்கியத விளிம்பு நின்று வணங்கலாம் என்று இறங்கியத புகாரில் அந்த ஹதீஸ் வருகிறது. இப்ப நம்ப அறிவிக்கிறார்கள் இந்த வசனத்தை இறங்கக்கூடிய காரணம், அதாவது காணர் ரஜுல் மதீனா, அருமையான சஹாபாக்கள் இஸ்லாத்தை தள்ளுவதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தார்கள். வந்து என்ன செய்வார்கள் சொன்னா, அவர்களுக்கு மனைவிமார்களுக்கு வந்து நல்ல ஆண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவர்கள் என்னென்ன வாகனங்கள் கொண்டு வந்தார்கள் குதிரைகள், அதற்கும் நிறைய குட்டிகள் வந்து விட்டால் அவங்க சொல்லுவாங்கன்னா ஆதா தீனு சாலிஹம், இதுதான் நல்ல மார்க்கம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அல்ல நம்ம கொஞ்சம் துணுறோம் இவாறு செய்யறோம், அல்ல அள்ளிவாரி தரும் போது பரவாயில்ல நம்ம இருக்கக்கூடிய கொள்கை சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர்கள் வந்து இவ்வாறு சொன்னார்களாம், நல்ல மார்க்கம் சொன்னார். அதே சமயத்தில் அவங்க மனைவிமார்களுக்கு வந்து அது போல ஆண் குழந்தை கிடைக்காவிட்டால் குழந்தை பரவாயில்லை என்று சொன்னால், அவங்களுடைய குதிரைகளுக்கு வந்து குட்டிகள் போடணும்னு சொன்னால் அதா தீன் சூன், இது கெட்ட மார்க்கமா இருக்கிறது என்று சொல்வார்களாம். எனவே அருமையான சகோதரர்களே, எல்லா நிலைமையிலுமே ரப்பை சேர்ந்திருக்க வேண்டும், தக்குவாவுடன் இருக்க வேண்டும் என்பது காட்டுகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, நாட்டில் நடக்கக்கூடிய சமூகம் சரி, வீட்டில் நடக்கக்கூடிய சமூகம் சரி, இது ஒவ்வொரு நாளுடைய விஷயத்திலும் நினைச்சலாம் பார்க்கலாம். சமூகமாக இருந்தாலும் சரி, காலம் வந்து எல்லா நேரத்திலுமே ஒரே மாதிரி இருக்குல்லங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் வந்து துக்ககரமா இருக்கும், ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை வசதிகள் உயர்ந்து போய் கொண்டிருக்கிறது, இன்னொரு நாள் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது, ஒரு நாள் வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களுக்கு லாபம் கிடைக்கிறது, ஒரு நாள் நஷ்டம் கிடைக்கிறது, இன்னொரு நாளைக்கு வந்து அவன் சில காலங்கள்ல செல்வந்தரா இருக்கான், சில காலத்துல வந்து ஏழையா இருக்கான். என்ன பேர் இருப்பீங்க, வாழ்ந்து கெட்டவனா? இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சில நேரத்துல அவனுக்கு வறுமை சூழ்ந்து விடுகிறது, சில நேரத்துல அவனுக்கு கண்ணியம் சூழ்ந்து விடுகிறது, சில நேரத்துல இழிவு சூழ்ந்து விடுகிறது, சில நேரத்துல ஆட்சி கிடைக்கிறது, மறுநாள் ஆட்சி என்ன செய்யறது அவனை விட்டு போகிறது. இப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில ரப்புல் ஆலமீன் உலகத்தை எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆக்கி வைக்கல. சில நேரத்துல நமக்கு சுகம் இருக்கும், ஆனா சுகத்தினுடைய அருமை தெரியாது, நோயாளி ஆயிடும் சில நேரத்துல. இப்படி ஆக்கி வைத்தது அல்லாஹ் என்பதை தன் திருமதியில அல்லாஹ் பதிவு செய்து காட்டினான். எனவே எந்த நேரத்திலும் சரி, எல்லா சூழ்நிலையும் சரி, அல்லாஹ்வின் பக்கமே சார்ந்திருப்பது தான் நடுநிலையின் வாழ்க்கை என்று சொன்னா அல்லாஹ் திருமதியை சொல்லி காட்டினான். ஜனங்களுக்கு மத்தியிலே காலங்கள் மாறி மாறி வருகிறது, சந்தோஷமா இருப்பீர்கள், துக்கமா இருப்பீர்கள், இன்பமா இருப்பீர்கள், அதுபோல மகிழ்ச்சி இறந்து போய்விடுவீர்கள், பணக்காரா இருப்பீர்கள், ஏழையால் ஆகிவிடுவீர்கள், சோமா இருப்பீர்கள், சோமற்ற ஆகிவிடுவீர்கள். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், நாம் என்ன முறையிட வேண்டும், எந்த சிந்தனை ஓட வேண்டும், எந்த சொல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும், எந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும்போது குல்நபியை கூறுகிறார்கள், இன்ன சலாதி, கஷ்டம் வந்தாலும் சரிதான், துன்பங்கள் வந்தாலும் சரிதான், என்ன மாதிரி வந்தாலும் சரிதான், இன்பங்கள் வந்தாலும் சரிதான், இன்ன சலாத்தி, தொழுகை நான் விடமாட்டேன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் இல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஐல உலகத்தை படைத்திருக்கிறான அவனுக்காகவே இருக்குன்னு சொல்லனா, இதுதான் தக்குவல்லா, இதுதான் நடுநிலை என்பதை திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்தால் நமக்கு நன்மை நடந்து விடும் என்று சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. இவர்கள் எல்லோரும் நமக்கு எதிரியா இருக்கிறார்கள், தீமை நடந்தது என்று சொன்னால் அதை விட வழிகட்ட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அப்படி சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால் ஏற்றி வைத்துக் கொண்டு செல்கிறார்கள் வாகனத்துல. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் ரொம்பவும் சின்ன பிள்ளை. இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைய கூட்டு போறேன்னு சொன்னா மார்க்க ரீதியா எதுவும் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த ஹதீஸ் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், மகனா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், இந்த மாதிரி மார்க்கம் சொல்லுதுப்பா, இந்த மாதிரி மார்க்கம் சொல்ல அப்படிலாம் இல்லை. இன்னும் படிச்சா இன்னும் படிச்சா துணியாவுடைய மோகம் நடுநிலை தாண்டது என்ன சொல்லி தந்தாங்க. 4 விஷயம் நம்ம மார்க்க தெரிஞ்சாதான் நம்ம அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம், அது இல்லை நம்முடைய பெற்றோர் இடத்துல சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன குழந்தைய பார்த்து சொல்றாங்க, வாரத்தில் உட்கார்ந்து இருக்கு, ஏன் இப்படி சும்மா ஃப்ரீயா பார்ப்பானு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம், தாவா ரீதியா போவோம் அப்படி ஜாபுலாம். அருமையான அதாவது குழந்தையே என்று சொல்லிட்டு இன்னி மாலிமுக கலிமாத்தின் சில வார்த்தையை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன், எப்படி சில சின்ன பிஞ்சில அப்படி சொல்லிவிடுறாங்க பாருங்க, எஃபதில்லா எஃபதுக்கு, அதை நீ பாதுகாத்தா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், எஃபதில்லா நீ அதை பாதுகாத்தா தகிதோ துஜாக்க, அல்லாஹ் கண் முன்னார் உன் முன்னால் பார்ப்பாய், பாதுகாவனா இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேட்டா அல்லா இடத்துலயே கேளு, உதவி தேடினா அல்லா இடத்துலயே உதவி தேடு. இந்த சமுதாயமே சேர்ந்து நன்மை நமக்கு தரணும்னு சொன்னா ஒரு காலம் தர முடியாது, அல்லாஹ் நாடிந்தாலே தவிர. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணுங்க. இவர்கள்லாம் சேர்ந்து நமக்கு உதவி செஞ்சு பெரியால ஆக்கிடுவாங்க நடக்காது, அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும். அப்ப இவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள், இவ்வளவு சூழ்ச்சி செய்கிறார்கள், நம்மளை வீழ்த்தி விடுவார்கள் என்பது நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதற்கு நம்மளே பாடமா இருக்கும். சென்ற ஜும்மால கூட சொன்னோம், இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், அகில இந்திய லெவலில் எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு நம்மளை கொல்ல வேண்டும் என்பது அவருடைய திட்டம். எங்கேயா என்ன சமூகம் நடந்தாங்கன்னா நம்மளதான் பழி வாங்குறாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு அடிச்சு அடிக்கொண்டு போட்டு இருக்காங்களே, இவர்கள் எவர்கள் வந்தாலும் சரிதான், பாஜகவுடைய அதாவது அடிபட்ட கூலித்துறையாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த லெவலில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தருணமா இருந்தாங்கதான் உலகளாவிய லெவல்ல நம்மளை எதிர்க்கிறாங்க. இவ்வளவு தருணத்திலையும் கூட அல்லாஹ் ஒருவன் இருப்பதனாலே நம்ம அஞ்சிரும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதுனாலே நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான்தான். உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் கூட அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் என்பது இது நடுநிலையான வாழ்க்கை. காரணம் என்ன? அதாவது பேனாக்கள் உயர்த்தப்பட்டன, என்ன நடக்கும் என்று எழுதப்பட்டன, ஏடுகள் வந்து மூடப்பட்டன என்ற செய்தியை கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்னஞ்சின குழந்தைக்கு என்ன செய்யறாங்க சொல்லி கொடுக்கறாங்க பார்க்கணும். அப்ப இந்த அடிப்படையில வந்து மக்களை நம்பி வாழாமல் அல்லாஹ்வை நம்பி வாழ்வது ரெண்டு நிலை என்பது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. உங்களுக்கு தான் தெரிஞ்ச சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய மக்கள். ஏற்றுக்கொண்டவுடனே ஃபிரௌன் தண்டிப்பதற்காக வேண்டி கண்டிப்பதற்காக வேண்டி கொண்டு விடுவேன் சொன்னான், மார்கள் மார்க்கை வழங்கி விடுவேன் சொன்னான், உங்களை சிலுவரை ஏற்றி விடுவேன் சொன்னான், கடுமையாக கண்டிப்பேன் சொன்னார். அப்ப அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிய மக்கள் சொன்னாங்க, என்னிடத்தை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வந்து விட்டது, நபியுடைய இடத்திலிருந்து எத்தனையோ அற்புதங்களை பார்த்து விட்டோம், வல்லதி ஃபத்தரனா அவன் தான் எங்களை படைத்தான் அப்படின்னு சொல்லி யார் இடத்துல சொன்னாங்க, சுனவன் இடத்துல போராடினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த வீரன் நமக்கு வராது, அவன் முன்னாள் சொல்றாங்க, என்ன செய்யணும் செய். இது மோடியை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் கும்பல் அரசு கும்பலை பார்த்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் சொன்ன மாதிரி ஃபக்லீமாந்த கால், ஏன்னா மரணம் நிச்சயிக்கப்படுது, ஃபக்லீமாந்த கால் என்ன செய்யும்படி செய்துவார், இன்னமா தகுதி ஹாதில் ஹயாத் துன்யா, உலகத்துல நீ செய்ய முடியும் அப்படின்னு நாம அல்லாஹ்வை நம்பியிருக்கோம், மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஃபிரௌன் இடத்துல சொல்லி காட்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவன் நம்பிக்கையோட இருந்தாங்க இல்லையா, அல்லாஹ்வை நம்பணும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுற இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தவர்கள், உயிர் கூட போனாலும் பரவாயில்லை என்றவர்கள், இணையமான் கொண்டவர்கள், அதாவது ஃபிரௌன் துரத்தி விட்டு வரக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் வருகிறார்கள். எதன் பக்கம் வருகிறார்கள்? கடல் கடல் பக்கம் வருகிறார்கள். ரெண்டு கூட்டம் சந்திச்சு பலமா தரால் ஜமானி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினார். சொல்றாரு இரண்டு கூட்டம் சந்திச்ச பொழுது அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நண்பர்கள் தோழர்கள் சொன்னார்கள், என்ன நம்புதற்கும் மாட்டிங்க சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, உலகத்துலதான் செய்ய முடியும், மாறுகிறது அவன் துரத்தினோரான்னு சொல்லி கடற்கரைக்கு கடலுக்கு போறாங்க, முன்னால் கடல் விழுந்தால் செத்து விடுவோம், ஆனால் அவன் பின்னால் இந்த பட சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றவர்கள் ஈமான்தார்கள் சொன்னார்கள், மாட்டிக்கிட்டோம் முன்னால கடல் இவங்க சொன்னவனே சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்படி அல்ல, இந்த மழையை என்னுடன் யார் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறார். இந்த கூட்டத்தை நம்பி வரல, கூட்டத்தை நம்பி வந்தா தொலைஞ்சிது. 130 பேரும் சொல்லுவான், 140 பேரும் சொல்லுவான், 50 பேரும் சொல்லுவான், 60 பேரும் சொல்லுவான், எல்லாம் பின்னாடி இருக்குன்னு சொல்லுவான், தொலைந்து விடும். ஆனால் என்ன இன்னைக்கு எதுக்கான சொல்றேன்னா, சமுதாய தலைவர்களால் சமுதாயத்தை பாதுகாத்துருக்கும், மண்ணும் பாதுகாக்கலாம், அவன் அவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கான், அவன் சில்லறைக்காக வேண்டிய அது முஸ்லீம் கட்சியை தான் நம்ம சொல்றோம். ஏன்னா காவிரிகளுக்கு வழிபாடு இல்லை, எல்லாமே தெய்வம், அவங்களுக்கு பார்க்கலாம் தெய்வம், மன்னித்தவர்கள்லாம் தெய்வம், ஆனால் நமக்கு ஒரு வழிபாடு இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல எல்லா நேரத்திலையும் அல்லாவை சார்ந்திருப்பது, தக்குவாவோடு இருப்பது, சமுதாய விடுத்து நினைக்காமல் தக்குவாவோடு இருப்பதுதான் வெற்றிக்கு அடையாளம் மட்டுமல்ல, நடுநிலைக்கு அடையாளமாக குர்ஆன் பேசி காட்டியது என்பதை அருமையான சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை வைத்து நடுநிலை என்பது எல்லா நேரத்திலையும் அல்லாவை சார்ந்திருக்கிறது, நடுநிலை என்பது இளையற்றத்தோடு இருக்கிறது, நடுநிலை என்பது இபாதத்தோடு இருக்கிறது, நடுநிலை என்பது மரண பயமும் மன்னரையுடைய பயத்தோடு இருக்கிறது. இருக்கிறது என்பதுதான் குர்ஆன் சட்டத்தில் தரக்கூடிய மகத்தான பாடமா இருக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த ஒரு சமூகமா இருக்கிறது என்பதை சொல்லி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد وكذلك جعلناكم امه وسطا அருமையான சகோதரர்களே, புனிதமிக்க இந்த 20 ஜும்ஆவுடைய வரையில அல்இஃதிதால் நடலை என்பதை குர்ஆன் ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் நாம் பார்த்தோம். இது சம்பந்தமான குர்ஆன் ரீதியா ஹதீஸ் ரீதியா நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. காலத்தின் அருமையை கருதி சுருக்கமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓமான ரீதியாக கூட அந்த நடுநிலையை சொல்லி காட்டினார்கள். புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, பெருமானார் சொன்னார்கள், மசரல் மூமின், ஒரு மூம் எப்பொழுது ரசூலுல்லா உபதேசம் செய்வாங்க ஓமானத்தோட விளக்கினா உடனடியாக விளங்கினா அப்படியும் செய்வாங்க ரசூல்லா. பெருமானார் சொன்னாங்க, மசரல் மூமின், ஒரு மூமினுக்கு அடையாளம் நடுநிலையாக இருப்பதற்கு கமசலி ஹாமத்தி சரவி, அதாவது இளம் பயிர், இளம் பயிர் என்று சொன்னால் நெல் கதிர் இருக்கு இல்லையா, அதுவும் இளம் பயிர் தான். அதை மாதிரி அந்த மாதிரி உள்ள பயிர்கள் எஃபியூ வரப்போகு, அதனுடைய இலைகள் இருக்கிறது மின் ஹைஸ் அதத்தி, காத்து எந்த பக்கம் அசத்திட்டே இருக்கோ அந்த பக்கம் அடிக்கும், காத்து பயங்கரமா அடிக்கும் போது அது கீழே போயிடும். இளம் தளிர்கள், இளம் பயிர்கள், நெல் கதிர்கள் என்ன செய்யும், கீழே அப்படியே விழுந்துடும், சாஞ்சிரும். அப்ப காற்று நின்று விட்டால் நேராக என்ன செஞ்சிடும், நின்று விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கதாரிக்கல் மூமின், மூமினைப்படித்தான் இருக்க வேண்டும். துன்பங்கள் அவனை சூழக்கூடிய நேரத்தில், துயரங்கள் அவனை சூழக்கூடிய நேரத்தில் அந்த மூமின் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், துயரங்கள் அப்படி நீங்கிவிட்டால் துயரங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். எப்பொழுது அந்த இளங்கதிர்கள், நெல் கதிர்கள் காற்று வீசும் போது அப்படியே கீழே தாழ்ந்த மாதிரி ஆகி பின்பு காற்று நின்ற உடனே சரியாகி விடுகிறதோ, நேராகி விடுகிறதோ, அதுபோல என்ன துன்பங்கள் வந்தாலும் சரிதான், என்ன துயரங்கள் வந்தாலும் சரிதான், மார்க்கத்தை காக்க வேண்டும், கொள்கையை காக்க வேண்டும், தக்வாவோடு வாழ வேண்டும் என்று பெருமானார் ஓமானத்துக்கு ஒரு மரத்தை சொல்லி, ஒரு செடியை சொல்லி, இளம் தளிரை சொல்லி ரசூலுல்லா ஓமானமாக ஆக்கி காட்டினார்கள். அதே சமயத்துல வந்து ரசூலுல்லாஹி காபிருக்கு உதாரணம் சொல்லும் பொழுது, அதுபோல முனாஃபிக்கு உதாரணம் சொல்லும் பொழுது ஒரு மரத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த மரம் என்று சொன்னால், அதாவது பெருமானார் சொல்கிறார்கள், காற்றில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் என்று சொல்லி காட்டினார்கள். உதாரணமா, உதாரணத்துக்கு அதிகத்துல வரல, உதாரணம் நான் சொல்லணும்னா ஆலமரம் இருக்கு இல்லையா, அது ஒரு சக்தி வாய்ந்த மரம் தான். இந்த மரத்தை போல காபிர்கள் நிற்பார்கள், அதுபோல அவர்கள் எதிர்க்க ஆசையாம இந்த மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் புயல் காற்று வீசிவிட்டால் அந்த மரம் என்ன செஞ்சிடும், எது சக்தி வாய்ந்த மரமோ அது கூட கூட்டோட சாய்ந்து விடும். இதுதான் காபிருடைய இதா இருக்கிறது. முஸ்லீம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், எந்த சூழ்நிலையையும் அந்த நெல்கதிர் காற்றடிக்கும் பொழுது கீழே அப்படி சாய்ந்து பின்ப நிலையாகிவிடுதோ அதுபோல முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, துன்பங்கள் சூழ்ந்தாலும் சரிதான், இன்பங்கள் சூழ்ந்தாலும் சரிதான், எல்லா நேரத்திலும் என்ன செய்யணும், ஒரு இறைச்சமானாக கடைசி வரைக்கும் தகவல் தான் முஸ்லீம்களை லட்சியமாக என்ன செய்யணும், இருக்க முடியும். நீங்க நினைக்கலாம், அதாவது இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே, நம்ம இந்த மாதிரி அணை கட்டிருக்கலாமே, நம்ம அந்த மாதிரி பார்த்திருக்கலாமே அப்படி என்ன செஞ்சிருக்கலாம் நினைக்கலாம். இங்க துன்பங்கள் வரக்கூடிய நேரத்துல, அதுபோல சந்தோஷங்கள் அதிகமாகக்கூடிய நேரத்துல, செழிப்புகள் அதிகமாகக்கூடிய நேரத்துல, செல்வாக்குகள் அதிகமாகக்கூடிய நேரத்துல, மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய நேரத்துல, அந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, ஆட்டம் போட முடியாது, நடுநிலையாக தான் இருக்க வேண்டும். குர்ஆன் ஒரு வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, பூமியில என்ன சோதனை வந்தாலும் சரிதான், வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், உங்க ஆத்மாவில பொருளாதார ரீதியாக உடம்பு ரீதியாக என்ன சோதனை வந்தாலும் சரிதான், இல்லா ஃபி கிதாபி மின் கபலி அன் நப்ரஹா, அது ஏற்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய லஹு மஹ்ஃபூஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உம்மாவுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்திலே, நம்ம உம்மாவுடைய வயிற்றிலே நாம் குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கு என்ன நடக்கும், என்ன துன்பங்கள் நடக்கும், என்ன இன்பங்கள் நடக்கும், நடந்து முடிஞ்சவங்க நமக்கு தெரிகிறது. அதனால வந்து என்ன கூட தடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே நீங்கள் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரைக்கும் என்ன வர வேண்டும் அதை எழுதிவிட்டான். அந்த அடிப்படையில் அது உருவாவதற்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில லவ் மஹ்ஃபூஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய புத்தகத்துல இன்ன ராலிகால் அல்லாஹ் யசீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப எளிதானது. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா
நிக்கையிலா தசா நாம் மாபாத்தக்கும். இதெல்லாம் தப்பி போச்சோ, இதெல்லாம் கிடைக்காம போச்சோ, இதெல்லாம் அடைய முடியாம போச்சோ, அதை நினைச்சு அடிச்சு அடிச்சு நினைச்ச கூடாது. அடுத்து அடிச்சு அடிச்சு ஏன்னு சொன்னா, அது என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட நமக்கு கிடைக்க கூடாது எழுதி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினா, அதை நினைச்சு கவலைப்படவும் கூடாது. அதே சமயத்துல ஆத்தாக்கும், நிறைய செல்வம் கொப்பளிக்குது, நிறைய செல்வாக்கு கொப்பளிக்குது, நிறைய சந்தோஷம் வருது. இது நம்முடைய திறமையினால அல்ல, நம்முடைய முயற்சினால அல்ல, இது அல்லாஹ் செஞ்சுதான். முன்னாலே அவருடைய ஏற்பாடுகளை செஞ்சுதான், எழுதி வச்சுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறைகளை சொல்லி காட்டினான். எனவே சந்தோஷமான காரியங்களா இருக்கட்டுமே, துன்பமான காரியமா இருக்கட்டுமே, எல்லா நேரத்திலையும் முஸ்லீமான ஒரு மூமின் நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு மூமீனாக பிறந்த நாம், ஒரு முஸ்லீமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், எல்லா சூழ்நிலையிலுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த நேசத்தையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தையும், ரிவாயத்தையும், தக்வாவையும், மர்மையுடைய அச்சத்தோடு இருப்பதுதான் நடுநிலையான வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வின் ரசூலும் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் தந்தது விழுந்து இம்மையிலேயே வெற்றியை தந்து நாளை மர்மையிலே அல்லாஹ்வுடைய நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த இழத்திதான் நடுநிலையின் மூலமாக கிடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் யாவருக்கும் தந்தருமான என கூறி இந்த ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.